ஹானரபிள் எம் திலகராஜ்.
சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள விசேட வியாபார பண்டு அறவீட்டுச் சட்டம், அதேபோல் ஹைட்ரோ ஃப்ளோரோ கார்பன் கட்டங்கட்டமாக குறைத்தல் சம்பந்தமான பிரேரணைக்கு இணங்கிச் செல்லல் முதலான விவாதத்தில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேரத்துக்கு முன்பதாக இந்த உயரிய சபையின் பார்வையாளர் தளத்திலிருந்து பல பள்ளி மாணவர்கள் இங்கு நடைபெறும் விவாதத்தை அவதானித்துக் கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது என்னை பொறுத்தவரைக்கும் இன்றைய விவாதத்தோடு தொடர்புடையதாக மீண்டும் என்னை பள்ளிக்கால நினைவுகளுக்கு அழைத்துச் சென்றது. காரணம், பாடசாலை கல்வியை பயிலும்போது நாங்கள் 9ஆம் தரத்திலே அல்லது 10ஆம் தரத்திலே இந்த குளோரோஃப்ளோரோ கார்பனின் தாக்கம் பற்றியும் அது ஓசோன் படைக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் சம்பந்தமாகவும் பச்சை வீட்டு விளைவு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் சம்பந்தமாகவும் நாங்கள் அன்று படித்திருந்தோம். துரதிர்ஷ்டவசமாக இன்று பல வருடங்கள் கழித்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த சபையிலே உரையாற்றும் போது கூட அதே விடயத்தை மீண்டும் பேசி அந்த விடயம் தொடர்பாக உரையாடலை செய்கின்ற ஒரு காலமாகத்தான் இந்த காலம் எங்களுக்கு அமைந்திருக்கிறது. இது எதனை நினைவுபடுத்துகிறது என்றால், எம்மை நோக்கி வரும் சவால்களை அல்லது பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு நாங்கள் எத்தனை தாமதமாக தீர்மானங்களை எடுக்கின்றோம் என்பதைத்தான் இந்த நினைவு எனக்கு சுட்டிக்காட்டுகின்றது. 1974ஆம் ஆண்டிலேயே முதற் தடவையாக சில ரசாயன பொருட்கள் வளிமண்டலத்தில் அமைந்துள்ள ஓசோன் படலத்திற்கு சேதம் ஏற்படுத்துகின்றது என்பது முதன் முதலாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று சரியாக அப்படி பார்க்கும்போது நாங்கள் 44 வருடங்களை கடந்து விட்டோம். இந்த 44 வருடங்களுள் இந்த ஓசோன் படை தாக்கத்தை, இந்த வளிமண்டல தாக்கங்களிலிருந்து நாம் மனித தேவைக்காக கைத்தொழிற்சாலைகளினூடாக வெளிப்படுத்துகின்ற நச்சு வாயுக்கள் இந்த ஓசோன் படையை தாக்குவது சம்பந்தமாக முடிவுகளை எடுப்பதற்கு 1977, 81, 85, 88, 87 என 2 வருடங்களுக்கு ஒரு முறை அல்லது 4 வருடங்களுக்கு ஒரு முறை பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி அந்த தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதும் கூட இப்போதுதான் அது எமது நாட்டை வந்தடைந்திருக்கின்றது. நாங்கள் பொதுவாக கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் அல்லது ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் போன்ற வெளியேற்றம் போன்றவற்றின் வெளியேற்றம் கைத்தொழிற்சாலைகளினூடாக அல்லது நாங்கள் பாவிக்கின்ற குளிர்சாதன பெட்டி போன்ற இலத்திரனியல் பாவனைகளின் காரணமாக ஏற்படுகின்றது என்பது சம்பந்தமாக இது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய மாற்று நடவடிக்கைகளை நாங்கள் தனியே நாடு என்கின்ற வகையில் அல்லாமல் பூகோள ரீதியாக அதனை மாற்றுவதற்கு சர்வதேச ரீதியாக ஏனைய நாடுகளுடன் ஒத்துழைத்து இணங்கி சென்று இது ஒரு சர்வதேச தீர்மானமாக மேற்கொண்டு எடுக்கப்பட வேண்டிய முடிவாக நாங்கள் கொள்ளுகிறோம். அந்த வகையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் மேற்கொள்ளப்பட்ட 1990ஆம் ஆண்டு இது தொடர்பாக லண்டனிலே மேற்கொள்ளப்பட்ட திருத்தமாக இருக்கட்டும், 1992ஆம் ஆண்டு கோபன்ஹோகனில் ஏற்பட்ட திருத்தம், இவ்வாறு பல திருத்தங்கள், 99ஆம் ஆண்டு பீஜிங்கில் ஏற்பட்ட திருத்தம், 97ஆம் ஆண்டு மொன்றியலில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம், இந்த திருத்தங்கள் எல்லாம் முடிந்து இப்பொழுது 2016ஆம் ஆண்டு மொன்றியல் இகாலி திருத்தம் என 2016ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அதற்கு இணங்கி சொல்வது சம்பந்தமாக நாங்கள் இன்று விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிலையில் நாங்கள் பார்க்கின்ற போது நமது நாட்டிற்கு அத்தகைய ஒரு சூழல் இன்னும் கூட வராத நிலையில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. சீனாவிலே, அண்மையிலே இந்தியாவின் டெல்லியிலும் கூட அந்த வளிமண்டல தாக்கத்தின் காரணமாக எவ்வாறு வழி மாசடைந்து நாம் சுவாசிப்பதற்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்பது தொடர்பாக பரவலாக பேசப்பட்டு வந்தது நாங்களும் காணக்கூடியதாக இருந்தது. காலநிலை அறிக்கையினூடாக நாளை மழை பெய்யுமா வெயிலடிக்குமா என தெரிந்து கொண்டு வீட்டை விட்டு புறப்படுவதற்கு அல்லது எங்களை தயார் செய்து கொள்வதற்கு எத்தனைத்த நாங்கள் இன்று நாளை நாங்கள் சுவாசிப்பதற்கு ஏற்றவாறு எங்களது நகரம் இருக்கிறதா, நாங்கள் செல்லுகின்ற வழி எங்களுக்கு சுவாசத்திற்கு பொருத்தமாக இருக்கின்றதா என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. சீனாவுக்கு சென்றால் நாளை நாங்கள் செல்லுகின்ற பிரதேசம் சுவாசத்திற்குரியதா என முன்கூட்டியே தெரிந்து கொண்டு தான் அங்கே செல்ல வேண்டிய நிலைமை பீஜிங், ஷங்காய் போன்ற கைத்தொழில் சார்ந்த நகரங்களிலே இருக்கிறது. நாங்கள் அவ்வாறே நடந்து கொள்கிறோம். எங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும், அண்மையில் இந்தியாவுக்கு சென்றிருந்த எங்களது கிரிக்கெட் அணி இந்தியாவிலே விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த புதுடில்லியிலே அவர்களுக்கு சுவாசிப்பதற்கு சிரமம் ஏற்பட்டு அவர்கள் எவ்வாறான இக்கட்டான நிலைகளுக்கு உள்ளானார்கள் என்பது பற்றி நாங்கள் இதுவெல்லாம் எதிர்காலத்தில் டெல்லிக்கு மாத்திரமல்ல பீஜிங்க்கு மாத்திரமல்ல கொழும்புக்கும் கண்டிக்கும் நுவரெலியாவுக்கும் காலிக்கும் கூட வரக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்பது இந்த நாட்டின் பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டிய அதற்காகத்தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுக்கின்றோம் என்பது சொல்லப்பட வேண்டும். எனவே அந்த வகையில் இன்றைய விவாதம் மிக முக்கியமானது. இந்த விவாதத்தின் பேசுபொருள் ஊடகங்களின் ஊடாக எமது பொதுமக்களை சென்றடைய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பாராளுமன்றத்தில் தீர்மானத்தை எடுப்பதன் ஊடாக மாத்திரம் இந்த விடயங்களுக்கு தீர்வு காணப்பட முடியாது. நாட்டிலுள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பிரஜைக்கும் இதற்கான பொறுப்பு இருக்கிறது. தாங்கள் எவ்வாறு இந்த திட்டத்திற்கு ஒத்துழைக்கலாம் என்பது. எனவே ஓசன் படையின் தாக்கம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் நாங்கள் அலசி ஆராய்ந்து அதனை மக்கள் மயப்படுத்தி அதன் ஊடாக இந்த தீர்மானத்திற்கு நாங்கள் சர்வதேச ரீதியாக இணங்கிச் செல்வது சம்பந்தமாக எடுக்கப்படுகின்ற இந்த தீர்மானத்திற்கு நான் எனது ஆதரவை மக்கள் பிரதி என்ற வகையில் இந்த உயர் சபையிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. இவ்வாறான பொது சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மனித வாழ்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு விடயம் தொடர்பாக இருக்கும்போது பாராளுமன்றத்தில் கலந்துரையாடுவது அல்லது ஜனாதிபதி அவரது நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டு நிறைவேற்றுவது அல்லது ஏதேனும் குழுக்களினூடாக அதனை முடிவு கொண்டு வருவது சம்பந்தமாக எடுக்கும்போது தீர்க்கமாக ஆராய்ந்து அந்த விடயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லது சாத்தியமான வாய்ப்புகளின் அடிப்படையிலேயே நாங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இது போன்ற ஒரு பிரச்சனை தான் கிளைஃபோசைட் விவகாரத்தில் நடைபெற்றது. எனவே பெருந்தோட்ட பகுதிகளிலே அதிகளவாக கலைநாசினியாக பயன்படுத்தப்படுகின்ற கிளைஃபோசைட் எனப்படுகின்ற ரசாயன பொருள் அதனை பாவிப்பதன் காரணமாக அது நீர்வழிந்தோடலின் ஊடாக நீர்நிலைகளில் சேர்ந்து அது குடிநீருடன் கலந்து நாம் குடிக்கின்ற நீரின் ஊடாக எமது உடலுக்குள் சென்று சிறுநீரக நோயை ஏற்படுத்துகின்றது என்பதற ஆய்வு கிடைக்கப்பெற்றதன் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் அவரது சிறுநீரக நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழாக இந்த கிளைஃபோசைட் என்கின்ற மருந்து பொருட்களை தடை செய்ய வேண்டும் என்கின்ற நிபந்தனை விதிக்கப்பட்டு 2 வருடங்களாக அது நடைமுறையில் இருந்தது. திடீரென கடந்த மாதம் அது அப்படியான பிரச்சனை ஒன்றும் இல்லை, அதனை மீண்டும் பயன்படுத்தலாம் என மீண்டும் அமைச்சரவை ஒரு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு மீண்டும் கிளைஃபோசைட் பாவனை கொண்டு வரலாம் என நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த பாராளுமன்றத்தை அல்லது நாங்கள் பேசுகின்ற விஷயத்தை கேலிக்கு உட்படுத்துகின்ற விடயமாக மாறிவிடும். ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் நாங்கள் கிளைஃபோசைட் சரியில்லை என்பதும் இன்னும் 2 வருடங்களில் அது ஒரு பிரச்சனை இல்லை என்பதும் மக்களை நான் ஏற்கனவே இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் சம்பந்தமாக நான் மக்களை குழப்புகின்ற ஒரு விடயமாக மாறி இன்று பெருந்தோட்டத்துறை அது பாவிக்கப்பட வேண்டுமா இல்லையே தொடர்பான கேள்விக்குறியை உருவாக்கி வைத்திருக்கிறது. பெருந்தோட்டத்துறைக்கு அதனை பாவிக்காமல் விடுவதன் மூலமாக நடக்கிறது அல்லது பாவிப்பதன் ஊடாக கீழே பிரதேசங்களிலே மக்களுக்கு சிறுநீரக நோய் வரக்கூடிய ஆபத்து ஏற்படுகின்றதா என்பதை தீர ஆராய்ந்து ஒரு ஒட்டுமொத்தமான முடிவின் அடிப்படையிலே அதனை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஒரு பல்கலைக்கழக பேராசிரியரை சொல்லி அவர் விஞ்ஞானி என சொல்லி அவரது கருத்துப்படித்தான் நாங்கள் தடை செய்தோம் என சொல்கின்ற நேரம் இன்னும் 10 பேர் இல்லை அது தடை செய்யப்பட வேண்டியதல்ல என இன்னும் ஒரு அறிக்கையை அவர்கள் நாட்டிற்கு சமர்ப்பிக்கிறார்கள். இது மக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. உண்மையில் இங்கு நடப்பது சம்பந்தமாக எந்த விதத்திலும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற அந்தஸ்து தடையை விதிப்பதற்கோ அல்லது தடையை நீக்குவதற்கோ எந்த விதத்திலும் பொருத்தப்பாடுடையதாகாது. காரணம், நாங்கள் விஞ்ஞானிகள் அல்ல. நாங்கள் வேண்டுமென்றால் சமூக விஞ்ஞானிகளாக இருந்துவிட்டு போகலாம், சமூகம் சார்ந்த விடயங்களில் ஈடுபடுபவர்கள் அது கதைக்கின்றவர்கள் என்கின்ற வகையில். ஆனால் ரசாயன விஞ்ஞானம் சார்ந்தவர்களை தேர்ச்சி பெற்றவர்களை அழைத்து அது பற்றிய தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்த நிலையில் தான் நாங்கள் தடை செய்வது செல்வோ அல்லது நீக்குவது சம்பந்தமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் நான் இதனை ஒப்பிட்டு பேசுவதற்கு காரணம் கிளைஃபோசைட் போன்று இந்த விடயமும் இன்றே பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு மீண்டும் நாளை இல்லை அது மறுபடியும் அங்கே செல்லலாம் என்கிற நிலைமைக்கு குளோரோ பாவனங்கள் பாவிக்கலாம் என்கிற நிலைக்கு வந்துவிடக்கூடாது. எனவே ஒரு தீர்க்கமான நிலைப்பாடாக இருக்க வேண்டும். இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் கிளைஃபோசைட் எனப்படுகின்ற அந்த மருந்தை பாவிப்பதன் ஊடாக பெருந்தோட்டங்களில் ஏற்படக்கூடிய கலைநாசினியாக அது பயன்படுத்தப்பட்ட பின்னர் குறிப்பாக அந்த கலையகற்றும் விடயங்களில் அந்த விடயதானத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த தொழிலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆண் தொழிலாளர்கள் அதிகளவாக பெருந்தோட்டங்களில் ஈடுபடுத்தப்படுவதில்லை. கொழுந்து பறிப்பதற்காக பெண் தொழிலாளர்களை ஈடுபடுத்துகின்ற இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் ஆண் தொழிலாளர்களுக்கு பதிலாக அவர்களை வேலை அளவை குறைத்து அதற்கு பதிலாக இந்த கிளைஃபோசைட் கலந்த மருந்துகளை பாவிப்பதனூடாக கலையகற்றி வந்ததன் காரணமாக தொடர்ச்சியாக வேலையிழந்த ஆண் தொழிலாளர்கள் அந்த துறையிலிருந்து மாற்று தொழிலுக்கு சென்று இன்று முறைசாராத தொழில்களில் கட்டட அமைத்தல் போன்ற நிர்மாணம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் அல்லது வேறு கடை வேலைகளில் ஏதோ ஒரு வேலையில் முறைசாராத ஒரு தொழிலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பெருந்தோட்ட தொழில்துறையானது பெருமளவு வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. எனவே மிக ஆரம்ப காலத்தில் எங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கிறது, நான் எனக்கெல்லாம் சிறுவயதிலே நினைவு இருக்கிறது, ஆண் தொழிலாளர்களை கொண்டு சுத்தம் செய்யப்படுகின்ற அந்த களைகளை கொண்டு, தேயிலைக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய அந்த களைகளை கொண்டு அந்த புல் சேகரிக்கப்பட்டு அல்லது அந்த கழிவுகள் சேகரிக்கப்பட்டு பெருந்தோட்ட பகுதியிலே வீதியெங்கும் அது கம்போஸ்ட் முறையில், அது பதனிடப்பட்ட முறையில் உரமாக பாவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அப்பொழுது தோட்டங்கள் மிக சுத்தமாக இருந்தது. எனவே அதுவே இந்த மருந்து பாவனை பொருட்கள் அது மக்கள் நடமாட்டம் உரிய இடமாக இருந்த அந்த தேயிலை பிரதேசங்கள், அந்த பெருந்தோட்ட பிரதேசங்கள் இந்த தொழிலாளர்கள் நடமாடுவதன் காரணமாக மக்கள் ஊடாடும் இடமாகவும் இருந்தது. எனவே இன்று அந்த நிலைமை மாறி போயிருப்பதன் காரணமாக தேயிலை வளர்த்த பெரும்பகுதிகள் இப்பொழுது காடாக மாற்றப்பட்டு, காடாக வந்ததன் காரணமாக தொலைவில் இருந்த மிருகங்கள் அதனையும் காடாக கருதி அவர்கள் வாழிடமாக மாற்றிக்கொண்டதன் பின்னர் இன்று பெருந்தோட்ட பயிற்சிகை சார்ந்த அல்லது பெருந்தோட்ட கைத்தொழில் சார்ந்து வந்திருக்கக்கூடிய மிக பிரதான பிரச்சனையாக மாறியிருப்பது தோட்டங்கள் காடாதல், அதனால் தொழில் வாய்ப்புகளை இழத்தல் என்பதற்கு மேலாக அந்த குறிப்பிட்ட மிருகங்கள் மக்கள் வாழிடங்களுக்கு அண்மித்த தேயிலை அல்லது ரப்பர் அல்லது மலைப்பிரதேசங்களுக்கு வருவதன் காரணமாக மக்கள் புதுவிதமான பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. சிறுத்தையை தினமும் வீட்டை விட்டு வெளியே வருகின்ற போது சந்திக்கின்ற மக்களாக இந்த பெருந்தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் மாறிவிட்டிருக்கிறது. சிறுவர்கள் காலையிலேயே அவர்கள் பாடசாலைக்கு செல்ல வேண்டும், அந்த பாடசாலை செல்லும் வழியில் சிறுத்தைகளை சந்திப்பவர்களாக மாறியிருக்கிறார்கள். எனவே இந்த கிளைஃபோசைட் சார்ந்து எடுத்த தீர்மானம் பல்வேறு பக்க விளைவுகளை உருவாக்கியிருக்கிறது. எனவே பெருந்தோட்டங்கள் அதனை நிர்வகிக்கின்ற கம்பெனிகள் அல்லது அரசாங்கம் நாங்கள் லாப நோக்கம் கருதியதாக மாத்திரமல்லாமல் ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது அது எந்த அளவுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றது என்பதன் அடிப்படையிலே நாங்கள் தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே அந்த தடை வெளிநாடுகளிலும் இருக்கிறது, வெளிநாடுகளிலும் கூட. இப்பொழுது நாங்கள் தேயிலை மாத்திரமல்ல, பெருந்தோட்டத்துறை மாத்திரமல்ல, நாங்கள் உண்வதற்காக வாங்குகின்ற மரக்கறிகளின் தோற்றத்தை பார்க்கும்போதே அவை முற்றுமுழுதாக இரசாயன பொருட்களினால் கலந்தது என்பதை நாங்கள் இலகுவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அந்தளவு மோசமாக இருக்கிறது. கேரட் ஒன்றின் அளவை பார்க்கின்ற பொழுது அது வியாபார நோக்கத்திற்காக தயாரிக்கப்படுகிறது என்பது எங்களுக்கு தெளிவாகவே தெரிய வருகிறது. எனவே இயற்கை விவசாயம் சார்ந்து முழு உலகமும் மாறிக்கொண்டிருக்கிறது. பயோ என்கின்ற நோக்கி போய்கொண்டிருக்கும் போது நாங்கள் ஏன் இந்த ரசாயனத்து சார்ந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும்? ஜனாதிபதி அவர்கள் இந்த திட்டத்தை கடந்த 1-2 வருடங்களுக்கு முன்பதாக ஆரம்பித்த பொழுது தற்பொழுது சில மாவட்டங்களில் இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி, இயற்கை உரங்களை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற பயிற்சிகள் வெற்றியளித்ததாக ஒரு தோற்றப்பாடு காட்டப்படுகிறது. சில புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. சமுத்தேகம் என நினைக்கிறேன், சில பகுதிகளிலே அத்தகைய பிரச்சனைகள் வந்த சில பகுதிகளிலே அந்த பயிற்சிகை முறையாக இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இயற்கை விவசாயத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு தான் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கூட அதிகளவாக பேசப்படுகிறது. எனவே இலங்கை போன்ற சிறிய நாட்டில் அதிகளவு ரசாயன பாவனையூடாக எங்களது மண்வளத்தை நாங்கள் இழக்கப் போகிறோமா, அல்லது அதனை முறையாக பயன்படுத்தி இயற்கை விவசாயத்திற்குள் பயன்படுத்தப்பட்ட எங்களது பிரித்தானியர் வருகைக்கு முன்பதாக, ஏற்றுமதி பொருளாதாரம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பதாக நாங்கள் விவசாய பொருளாதாரத்தில் தங்கியிருந்த ஒரு நாடு, கிராமிய பொருளாதாரத்தில் தங்கியிருந்த நாடு, எனவே கிராமிய மக்களை அதிகளவு கொண்டிருக்க நாடு, பெருந்தோட்ட பகுதிகள் வந்திருந்த போதும் கூட அதனை மனித வளத்தை பயன்படுத்தி, நாங்கள் எல்லாம் அதற்காக இந்தியாவிலிருந்து அழைத்து வந்தவர் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள், அவர்களை பயன்படுத்தி, ஊழியர்களை பயன்படுத்தி, மக்களை பயன்படுத்தி மக்கள் தொழிலாக அது மாற்றப்படு, அதன் ஊடாக தொழில் வாய்ப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும், இது போன்ற பக்க விளைவுகளையும் தவிர்க்க முடியும் என்கிற அடிப்படையில் அதனை உரிய தீர்மானம் எடுத்து, இதே போல இந்த பாராளுமன்றத்தில் கிளைஃபோசைட் விவகாரத்தையும் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்து உரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு, இந்த சர்வதேச ரீதியாக பூகோள ரீதியாக ஒத்துழைத்து செயற்பட வேண்டிய இந்த ஓசோன் படையை பாதுகாப்பதற்காக இன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இணக்கப்பாட்டுக்கான விவாதத்தில் அதற்கான ஆதரவையும் கூறி எனக்கு உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
தேங்க்யூ கரு சந்திமன் கமகிமான் துமா
சிசை முலாசுடைய மஞ்சுதுமணி விசி அட்டவணி மொன்றியல் சங்கிதான ரசிமதி சகாச்சகர பரிதி ஹர்தகர வாயுமன ஹைட்ரோ ஃப்ளோரோ கார்பன் நிஷ்பாதன பாவித்த அதிரகத்தோ பாலகிரிமே என்கின்ற பலகிரமின் ருகண்டாவே கிகாலி நுவரதி தாஸ் தாசே ஒக்டோபர் மாசே பாலசேந்தின மிம சன்சோதனைய கிரணம் லபுவா சூர்யாகிங் பொலோட பத்துவான பாரஜாம்பூரில் கிரணவலின் அப்போ ரக்ஷாக்கர் அண்ணே முது மட்டுமே சிட்ட கிலோமீட்டர் தயாக் பணத்தத்திர துரிம்பீடாதி ஓசோன் தரையின் பவ සිරුමුදලන කරුණක්. පාරජම්බුල කිරණ පෘථිවියට මත පතිත වූත් ශාක සත්ව සම්පත් වලට ජල සම්පත් වලට කෘෂිකාර්මික කටයුතු වලට විශාල හානියක් සිදු වෙනවා. මේ හානි සිදුවීම වළක්වන මේ ඕසන් ස්තරය ආරක්ෂා කිරීම රෝගවාසීන් වශයෙන් අප හැමෝගෙම වගකීම බවට පත් වෙනවා. නවීන තාක්ෂණ ක්‍රියාකාරකම් වල ප්‍රතිඵලයක් විදියට මිනිසාගේ දියුණුවත් සමගම භාවිත කරන රසායන ද්‍රව්‍ය වලින් ඕසන් පල්ලයට හානි සිදුවන බව කල් වේලා ගත වෙලා හරි හඳුනා ගැනීමට හැකිවීම අපි හැමදෙනාගේම වාසනාවක්. නමුත් මේ වටීර කුමන්ත්‍රයක් ලෙස අර්ථ දක්වමින් ජනතාව පාරට පැස්සීමට හැකි බොරු දේශප්‍රේමියෝ සාටක වල්ලු තුළ සිටින බව අපි අමතක කළ යුතු නැහැ. ගරු මුලසුනට මන්ත්‍රීතුමනි, සාටකේ සිදුරුමෙන් වගේ නෙමෙයි මේ ඕසන් ස්තරය සිදුලා තියෙන සිදුරු මේ කිලෝමීටර් මිලියන 28.3ක් වශයෙන් සොයාගෙන තියෙනවා. මේ පිළිබඳව මුලින්ම ලොවට කරුණු හෙළි කළේ විද්‍යාඥයන් වශයෙන් විශේෂයෙන්ම ආචාර්ය මරියන් මොලීනා, ආචාර්ය ස්ටවුට් ප්‍රීලන්ඩ් හා ආචාර්ය ෆෝල් කම්සන් යන අයට අපේ ප්‍රණාමය හිමි වෙති. එක්සත් ජාතීන්ගේ සංවර්ධන වැඩසටහන් වලින් මූල්‍ය ආධාර ඇතිව මොන්ට්‍රියල් සංවිධානයේ සන්ධානයේ බහුපාර්ශ්වීය අරමුදලෙන් සංවර්ධන වෙමින් පවත්න රාජ්‍යන් හා ආර්ථික සංක්‍රාන්ති සමයේ පසුවන රාජ්‍යන් වෙත මොන්ට්‍රියල් සන්ධානයේ ක්‍රියා මාර්ග අනුගමනය කිරීමට ආධාර ලබා දීමද සිදු වී තිබෙනවා. ඒ අනුව මොන්ට්‍රියල් සන්ධානයේ බැඳීම් පිළිගනිමින් ශ්‍රී ලංකාව ඕසන් ස්තරයේ හානි පමුණුවන සියලුම ඕසන් ප්‍රෝහිනකාරී ද්‍රව්‍ය ආනයනය හා පරිහරණය අවම කිරීම කර මොන්ට්‍රියල් සන්ධානයේ ඉලක්කගත කාලයට පෙරාතුව 2008 වසරේදීම ෆ්ලෝරෝ කාබන් පරිභෝජන ශූන්‍ය මට්ටමට ගෙන ඒමට හැකිවීම අපි රට ලැබූ සුවිශේෂ ජයග්‍රහණයක් වශයෙන් මම හඳුන්වන්න කැමතියි. මේ නිසා පරිසර හිතකාමී රටක් වශයෙන් ශ්‍රී ලංකාවට නමක් දිනාගන්න ඇතිවූ හැකි වුණා ඒ 2008 වියන සම්මුතියේ සභාපතිත්වයට අප රට හිමි වුණා. එනිසා ගරු මුලසුනු මන්ත්‍රීතුමනි, හයි ෆ්ලෝරෝ කාබන් අධිරගතව සීමා කිරීම පිළිබඳව මොන්ට්‍රියල් සන්ධානයේ සිදු කරන ලද ගාලි සංශෝධනය සඳහා අප රට අනුගත වීම පැසිවිට කරන වශයෙන් මම දකිනවා. නමුත් මෙවැනි වැදගත් අනුගත වීම වර්ධියාකාරයට අර්ථකථනය කරමින් බටීර බලවේග ඩයස්පෝරාව බෙදුම්වාදය රට ජාතිය පාවාදීම රට විකිණීම රටබෙදීම කැඩීම කුඩුපට්ටම් කිරීම වැනි වචන යොදා ගනිමින් පහළ මධ්‍යම පන්තික පීඩිත පන්තිය ජනතාව ගුණාට අන්දව රට අවුල් කිරීමට දඟලන කණ්ඩායමක්ද අප රට සිටීම අවසනක් වශයෙන් මම දකිනවා. 2015 ජනවාරි 8 වෙනිදා මේ රටේ ජනතාව ලබා දුන් ජනවරම නිසියාකාරව ක්‍රියාත්මක කළා නම් අද මේ කඩාකප්පල්කාරීන් සිටිය යුතු වෙන්නේ හිරගැල්ල. නමුත් අප රජය මගින් ප්‍රජාතන්ත්‍රවාදී ඓතිහාසිකම උපරිම ලෙස භුක්ති විඳිමින් විඳීමට ඔවුන්ට අවස්ථාව ලබා දීම තුළ නැවතත් රජගෙදර රිංගවීමේ උත්සාහයක ඔවුන් නිරත වෙනවා. මේ නිසා මේ සඳහා ඔවුන් වාචාල කටවල් ඔවුන්ට හිතවත් පුද්ගලික මාධ්‍යයන් හරහා විශාල ලෙස ජනතාව නොමග යැවීමේ කාර්යභාරයක නිරතලා ඉන්නවා. අපිට මතකයි පසුගිය පළාත් පාලන මැතිවරණ පෙර විකිනකාධිපතිවරයා විසින් රටේ මූල්‍ය තත්ත්වය හා ඒට වගකීම් කවුද යන්න ප්‍රකාශ කළා. එහිදී ඔහු කියා සිටියා දේශීය විදේශීය ණය ප්‍රමාණය රුපියල් ට්‍රිලියන 8.9ක් වන බවත් නමුත් ගිණුම්ගත කර තිබූ මුළු වත්කම් වල වටිනාකම ට්‍රිලියන 1.1ක් බවත් ණයට ගත්ත මුදල් වලට වෙච්ච දෙයක් නැති තත්ත්වයක් ඇති වෙලා තියෙනවා. ඉතිරි වන මොකද වුණේ කියන එක ගරු සභාවේ මන්ත්‍රීවරුන් පමණක් නෙමෙයි ගමේ සිටින ගොමුතුරුණත් ඇඟිලි දික්කලා ආන්න ඕන ප්‍රශ්නයක්. එයිදී විකිනකාධිපතිවරයා වැඩිදුර කියා සිටියේ රුපියල් බිලියන 7800කට ආසන්න වත්කම් ගැන ගිණුම් පොත්වල සටහන් වෙලා නැති බව. මීට අමතරව නීති රීතියා රෙගුලාසි ආදියට අනුකූල නොවීමේ අවස්ථා ගන්නක්ම තියෙනවා කියලා එතුමා එදා සඳහන් කළා තිබුණා. ඒ අනුව එදා මුදල් අමාත්‍යාංශය තුල ක්‍රියාත්මක වෙලා තියෙන්නේ රාජපක්ෂ පවුලේ නීති හා රෙගුලාසි බව පැහැදිලි. අද ගෑගාන ආචාර්ය වරුන් මහාචාර්ය වරුන් එදා කොහෙද සිටියේ කියන එක හැමෝටම ලොකු ප්‍රශ්නයක්. විශ්වාසමංග ගෙනවා යත්තේ මේ වගේ දේවල් එදා කරපු දිවියෙත් මේවට වගකීම යුත්තන්ට. නමුත් ගුණවර්ධන මහතා ප්‍රකාශ කරන්නේ මේවා එළිදරව් කරන ඇත්ත කියන රජයේ නිලධාරීන්ට මොකද නිලධාරීන් වශයෙන් විගණනාධිපතිවරයාට විශ්වාස මංගයක් ගෙන ආයුතු. ඒක තමයි ඒකාබද්ධ න්‍යාය. වැරදිකරුවන් නොම වැරද්ද පෙන්වා දෙන්නාට දඬුවම් කිරීම තමයි එදා ඒක ඒ උදවිය ක්‍රියාත්මක කළ ක්‍රමයේද. ඒකාබද්ධ කල්ලිය විශ්වාස මංගය ගේන්නේ ඒ වගේ උදවියට. ඒ නිසා ඒ තුළ ඔවුන් උත්සාහ කරන්නේ ඔරුන් ඇල්ලීම නොව ඔරුන්ට ආරක්ෂා කර ඔරුන්ට දේශපාලන වාසි ලබා දීම. මෙන්න මෙවැනි ක්‍රියාමාර්ග අද ක්‍රියාමාර්ග අපි අද තෙරත් මේ ගරු සහෝදරව පරාජය කළ යුතුයි. ඒ වගේම මේ වගේ පසුබිමක් තුළ අද සමහර උත්සාහ කරනවා මේ විශ්වාස භංගය ගැනල්ලා මේ රට වට මේ ආණ්ඩු වටවන්න පුළුවන්ද කියන එක ගැන කරුණු කියන්න. අපි පැහැදිලිව කියන්නට ඕනේ මේ ආණ්ඩුව අපි ඇදුවේ පක්ෂ කීපයක් එක්ක ස්වේච්ඡා සංවිධාන විශාල ප්‍රමාණයක් එකතු වෙලා මේක අපි වටවන්න හදපු ආණ්ඩුවක් නෙමෙයි. මේ ආණ්ඩුව අපි දිගටම ගෙනින ආණ්ඩුවක්. ඒ නිසා අපිට හෙට වෙනකොට බලා ගන්න පුළුවන් මේක ඉතින් මොකද වෙන්නේ කියලා. අද විවිධ මත ඉදිරිපත් කරමින් ඒගොල්ලෝ උත්සාහ කරනවා හිතනවා හෙට ඉඳන් ඒගොල්ලොන්ට සෞභාග්‍ය උදවේ කියලා. නැවතත් අර කාලාන්තයකට ඉස්සෙල්ලා අර ගේන්න පොරොන්දු වෙච්ච ආශ්චර්ය බලාපොරොත්තු වෙන හතරින්දන් පස්සේ ගේන්න පුළුවන් කියලා. ආශ්චර්ය හතරින්දන් පස්සේ නෙමෙයි අවුරුදු 10කට බලන මේ රට නම් ආශ්චර්ය ගේන්න බෑ. ආශ්චර්ය ගේන කාලේ පහ වුණා. එදා තරුණියට හෙටක් ගේන්න නැතුවා. තරුණියට හෙට ගේන්න බැරි වුණා. හැබැයි අපි පෙරේදත් නැවතත් ඔප්පු කළා පෙන්නුවා තුන්වෙනි වරට යෝන්පුරේ පවත්ලා මේ රටේ තරුණියට සාධාරණ ඉෂ්ට කරන්න හැකියාව තියෙන්නේ මේ ආණ්ඩුව විතරයි කියලා. අපි පෙරේදා වෙනකොට තරුණ 7000ක් කැඳවලා අපිට හැකියාව ලැබුණා මේ යාපාලන ආණ්ඩුවක් විදිහට ජනාධිපතිතුමා අගමැතිතුමාගේ ඒ වගේ විශේෂ ඇමැතිතුමාගේ සහභාගීත්වය අපිට හැකියාව ලැබුණා. අපි යෝන්පුරේ පවත්ලා මේ රටේ තරුණ පරම්පරාවට සාධාරණයක් කරන්න. ඒ වගේම ඉදිරියේදීත් මේ රටේ තරුණ පරම්පරාවට වගේම මේ රටේ ජීවත් වෙන සියලුම දෙනාට මේ රට සංවර්ධන රටක් බවට පත් කරන්නට මේ යාපාලන ආණ්ඩුව කැපෙනවා කියන ප්‍රකාශ කර මම නිනොයිසති.
ස්තුති ගරු සුනිල් අඳුන්නැති මන්තුමා.
ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, විශේෂයෙන් අද දිනේදී විශේෂ වෙළඳ භාණ්ඩ බද්ද අදාළ කරලා බදු පැනවීම පිළිබඳව සාකච්ඡා කරන වෙලාවේදී මම අවධානය යොමු කරන්න කැමතියි ගරු මුදල් අමාත්‍යතුමා උදේ මේ විවාදය ආරම්භ කරද්දී මුලින්ම මතු කරා අප්‍රේල් පළවෙනිදා ඉඳලා ක්‍රියාත්මක වෙලා තියෙන අලුත් බදු පිළිබඳව. අතර මේ නව බදු ක්‍රියාවලිය පිළිබඳව ජනතාව අතරේ රටේ මේ වෙනකොට දැඩි ආන්දෝලනයක් කතාබහක් මතුවෙලා තියෙනවා. ජ්‍යෙෂ්ඨ පුරවැසියන්ගේ ඉතිරි කිරීම් ගිණුම් වලින් බදු අය කරනවා. ඒ බදු අය කරන ප්‍රතිශතය කොහොමද? ඒ වගේම විතෝල්ඩින් ටැක්ස්, පේයි ටැක්ස් මේ වගේ රජයේ සේවකීන්ට වැටුප් ලබන අයට බලපාන ආකාරය පිළිබඳව, ඒ විතරක් නෙමේ විදේශගත ශ්‍රී ලාංකිකයින්ගෙන් බදු අය කිරීම පිළිබඳව සහ අපි මේ බදු පනත පාර්ලිමේන්තුවේ සාකච්ඡා කරන දවසේ අපි මතු කරපු බොහෝ කාරණා අද සමාජය තුළ මහත් කතිකාවතක් සාකච්ඡාව බවට පත් වෙලා තියෙනවා. මොකද ගරු සභාපතිතුමනි, මම උපුටා දක්වනවා 2017 සැප්තැම්බර් 7 මේ විවාදය සිද්ධ වෙද්දී මේ හැන්සාඩ් වාර්තාව 2017 සැප්තැම්බර් 7 වෙනිදා තමයි මේ නව ආදායම් බදු පනත පිළිබඳව පාර්ලිමේන්තු විවාදය පැවැත්ුණේ. එදා ඒ විවාදයේදී අපි මතු කරපු බොහෝ කාරණා ඒ මොහොතේදී සමාජය තුළ සාකච්ඡා වුණේ නැහැ. නමුත් මේ මාර්තු මාසේ 30-31 ගත වෙලා අප්‍රේල් පළවෙනිදා ගරු ඇමතුමා කියපු විදිහටම මේ බදු පනත ක්‍රියාත්මක වෙන දවස වෙනකොට තමයි ජනතාවගේ අතරට මේ සාකච්ඡාව යන්නේ. මේ සාකච්ඡාව ගියේ එදා මේ පාර්ලිමේන්තු මේ විවාදයට සම්බන්ධ වෙලා මම කිව්වා අපේ පක්ෂය වෙනුවෙන් අවුරුදු 18ට වැඩිය වැඩි හැම මේ රටේ පුරවැසියෙකුටම බදු අංකයක් දෙන්න තමයි මේ ආණ්ඩුව කටයුතු කරන්න කියලා. ඒ වගේම මම උපුටා දක්වනවා ඒ විවාදයේදීම ඒ අදහස මුදල් ඇමතුමා හැටියට මංගල සමරවීර ඇමතුමා කිව්වා. මම එතුමාගේ අදහස උපුටා දක්වනවා. මංගල සමරවීර ඇමතුමායි කතාවේදී එතුමා කියනවා අපි බලාපොරොත්තු වෙනවා ඉදිරියේදී තමුන්නාන්සලා සමග සාකච්ඡා කළා. කාත් එක්ක දන්නේ නැහැ සාකච්ඡා කරන්නේ නම් යුනිවර්සල් ටැක්ස් ෆයිල් නොම්බරයක් මේ රටේ සෑම කෙනෙකුටම ලබා දෙන්න කටයුතු කරන්න.
ඕඩර් ප්ලීස් කරු එඩ්වඩ් ගුණසේකර මහත්මයා මුලසුන ගන්න.
ගරු මුලාසන අනුමන්තුමද එදා මුදල් ඇමතුමා කිව්වේ මේ බදු පනත සම්මත කරද්දී මේ රටේ සෑම කෙනෙකුටම බදු නම්බරයක් ලබා දෙන්න කටයුතු කරනවා. විශේෂයෙන් අවුරුදු 18ට වැඩි සෑම කෙනෙකුටම ටැක්ස් ෆයිල් නොම්බරයක් තිබුණායි කියලා ප්‍රශ්නයක් ඇති වෙන්නේ නැහැ. ඒකෙන් කියන්නේ හැමෝම ටැක්ස් ගෙවන්න ඕන කියලා නෙමෙයි. ඇත්ත වශයෙන්ම අපි බදු ගෙවන පෝරමයක් බොහොම සරල කරනවා කියලා. අපි ඒ වෙලාවේ අහනවා මේක බැජ් එකක්ද කියලා. මට මතකයි බිමල් රත්නායක මන්තුමා ඇහුවා බර්ත් සර්ටිෆිකේට් එකත් එක්ක දෙන්න කියලා. හැබැයි ඒ වෙලාවේ අපිට ඒක විහිළුවක් වුණාට අද ඒක විහිළුවක් නෙමෙයි. මම දැක්ක දේශීය ආදායම් කොමසාරිස්තුමා මාධ්‍ය වලට කියලා තියෙනවා සෑම පුරවැසියෙකුටම බදු අංකයක් දෙනවා කියලා. එතකොට මේකේ අනුව ගත්තොත් එහෙම ඔබතුමාලට මේ රටේ හිඟන මිනිසෙක් වුණත් Tamanට බත් පැකට් එකක් හම්බුනේ කොහොමද කියලා ඔප්පු කරගන්න බැරි වුණොත් ඔහුට අවුරුදු 18ට වඩා වැඩි නම් ඔහු බදු ගෙවන්න බැඳීමකට ලක් වෙන මට්ටමක් තමයි මේකේ තියෙන්නේ. ඉතින් ඒක නිසා ඇත්තටම මේ බදු ක්‍රියාවලිය පිළිබඳව විශේෂයෙන් අප්‍රේල් පළවෙනිදා ඉඳලා ක්‍රියාත්මක වෙන අලුත් බදු පනත ගැන ඒ පනතෙන් බදු බලපාන්නේ කොහොමද කියන එක පිළිබඳව කාට කොයි විදිහට මේක වදිනවද කියන එක පිළිබඳව අද මහත් ආන්දෝලනයක් තියෙනවා. හැබැයි අපිට කනගාටුව තමයි ඒ පිළිබඳව රජයේ හැටියට රජයේ පැත්තෙන් කිසිදු පැහැදිලි කිරීමක් නැහැ. ඔබතුමාලා යෝජනා කරනකොට යෝජනා කරනවා බදු ක්‍රමේ සරල කරනවා ජනතාවට තේරෙන්න කියා දෙනවා ජනතාවට දැනෙන්න කියනවා සරල ෆෝම් එකක් දෙනවා බදු අංකයක් දෙනවා. නමුත් මං අහන්නේ මොකක්ද මේ අප්‍රේල් පළවෙනිදා ඉඳලා ක්‍රියාත්මක වෙන බදු මොනවද? මේවා බලපාන්නේ කොහොමද? මේවා බලපාන්නේ කාටද? නැත්තේ කාටද කියලා කවුද පැහැදිලි කරේ? කවුද කොයි වෙලාවෙද පැහැදිලි කරේ? කිසි තැනක පැහැදිලි කිරීමක් වෙන්නේ නැහැ. ඒ නිසා අද විදේශගත වෙලා රැකියා කරන බහුතරයක් දෙනා මහා භීතියකට පත් වෙලා තියෙනවා. ඔවුන්ගේ එවන ඉතිරි කිරීම් ගිනවන් වල මුදල් වලින් සමහරු තේරුම් අරන් තියෙනවා ගරු සභාපතිතුමනි ඉතිරි කිරීමේ ගිණුමෙන් 5%ක් ගන්නවා කියලා. ඇතරම ගත්තොත් මේ ඉතිරි කිරීමේ ගිණුමට අය කෙරෙන ලැබෙන පොලිය මත පොලිය ආදායම මත තමයි බදු අය කෙරේ. හැබැයි දැන් මේක පැහැදිලි කිරීමක් නැති නිසා විකෘති තත්ත්වයක් ඇති වෙලා තියෙනවා. අඩුතරමේ රජයට බදු ගන්න තියෙන උනන්දුව බදු පණවන්න තියෙන උනන්දුව මේ බදු පනත පාර්ලිමේන්තුවේ ගේන්න තියෙමිච්ච උනන්දුව නැහැ. මේ බදු පනත පිළිබඳව පැහැදිලි කිරීමක් විග්‍රහයක් ජනතාවට බලපාන්නේ කාටද නැත්තේ කාටද කියලා සමාජයට කියා දෙන්න. ඒකට ලොකු වියදමක් කියන්නේ නැහැ. ඒකට ලොකු වියදමක් කියන්නේ නැහැ. හැබැයි මේ අර්බුදයක් ඇත්තටමත් බදු ක්‍රියාවලිය ඇතුලේ කොහොමද වෙන්නේ කියලා ජනතාවට පැහැදිලිතාවයක් නැතිවීම විසින් ආණ්ඩුවට ඉඩක් හදනවා ඕන කෙනෙකුට බදු පනවන්න ඕන කෙනෙකුගෙන් බදු අය කරන්න තමන් කැමති විදියට මේක විග්‍රහ කරන්න තමන් කැමති විදියට ජනතාව පිට මේක පටවන්න ඒක තමයි මේක ඇතිවිලා තියෙන තත්ත්වය. ඒ නිසා මම විශේෂයෙන් ඉල්ලීමක් කරනවා මුදල් ඇමතුමාගෙන් මේක එතුමාගේ කතාවේදී එතුමා කියන උත්සාහ කරාට ඊට වඩා පැහැදිලිතාවයකින් රටට මේක ඉදිරිපත් විය යුතුයි කියලා. මොකද එදා අපිට මතකයි මේ අලුත් බදු පනත ගේන වෙලාවේදී ජනතා විමුක්ති පෙරමුණේ අපේ මන්ත්‍රී කණ්ඩායම හැටියට ජනතාවට සිද්ධ වෙන අහිතකර තත්ත්වය වළක්වන්න අපි යෝජනා 16ක් ඉදිරිපත් කළා. ඒ වගේම මේකේ තිබිච්ච බදු පනත තිබිච්ච අහිතකර තත්ත්වයන් වළක්වන්න අලුත් යෝජනා 16 අමතරව සංශෝධන 65ක් අපි ඉදිරිපත් කළා. හැබැයි අපේ ඒ සංශෝධන පිළිගත්තේ නැහැ. අපි එදා කුවා මේ රටේ කලාකරුවන්ට මේ බදු අදිනවා ටවර් හෝල් පදනමට බදු අදිනවා වෘත්තිකයින්ට මේක බදු අදිනවා. මම ඒ ලයිස්ට් එක දැන් කියන්න යන්නේ නැහැ. නැවත වතාවක් මේක අපේ රටේ මෙතෙක් බදු ක්‍රියාවලියට සම්බන්ධ නොවෙච්ච සියලුම ආයතනවලට මේ බදු පද්ධතිය ආක්‍රමණයක් හැටියට එනවා කියලා අපි එදා කිව්වා. දැන් අපි එදා ඒ පාර්ලිමේන්තුවේ සැප්තැම්බර් 17 වෙනිදා 2017 කියපු දේ අද මේ රටේ ජනතාවට මේ අප්‍රේල් පළවෙනි දින ඉඳලා භුක්ති විඳින්න සිද්ධ වෙලා තියෙනවා. අන්න එවැනි තත්ත්වයක් යටතේ තමයි ඔබතුමාලා මේ විශේෂ වෙළඳ භාණ්ඩ බද්දක් ගේන්නේ. තවත් සාමාන්‍යයෙන් තියෙන බදු සියල්ලම ගේනවා. මම දන්නවා දැනට ඔබතුමාලට ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල සහ අනිකුත් ණය දෙන ආයතන යෝජනා කරලා තියෙන ක්‍රමයට ගත්තොත් එක පැත්තකින් පිටරටවල වලින් ලංකාවට ගේන භාණ්ඩවල නිෂ්පාදනවලට තීරු බදු නොවන බදු සියල්ල බින්දුව කරන්න කියලා තියෙනවා. එතකොට තීරු බදු නොවන බදු සියල්ල නිෂ්පාදන මත බින්දුව කරද්දී සීරෝ කරද්දී ඔබතුමාලගේ රජයේ ආදායම හොයන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. ජනතාව භුක්ති විඳින කනබොන එහෙම නැත්නම් පරිහරණය කරන ජනතාවගේ ඉදිරියලා දෛනික ජීවිතයත් එක්ක සම්බන්ධ වෙන සේවා සහ භාණ්ඩ මත ආර්ථිකයේ මත ජීවිතයේ මත බදු පැනවීම. ඒ නිසා තමයි ඔබතුමාලට සිද්ධ වෙන්නේ එක පැත්තකින් ලබන වැටුපෙන් බදු අය කරගන්න, අනිත් පැත්තෙන් පිටරටින් හම්බ කරලා ලංකාවට මුදල් එවන අයගෙන් මුදලින් බදු අය කරගන්න, අනිත් පැත්තෙන් ඔබතුමාලට ජනතාව සේවා ආර්ථිකයක් ඇතුළේ ජීවත් වෙන නිසා ලබන සේවා වලින් බදු අය කරගන්න. ඒ නිසා මෙන්න මේ බදු බර ඉතාමත්ම භයානක විදියට මේ අප්‍රේල් පළවෙනි ඉඳලා ජනතාව මත පැටවිලා තියෙනවා. ඒ නිසා විශේෂයෙන්ම මේ විශේෂ වෙළඳ භාණ්ඩ බද්ද කියන එක ගත්තොත් දැන් මාස 6කට පාරක් ඔබතුමාලා සම්ප්‍රදායන කූලව මේ පාර්ලිමේන්තුවේ සම්මත කරන සම්ප්‍රදායක් බවට පත් වෙලා තියෙනවා. මොකද මීට පිටින් තමයි බදු ක්‍රියාවලිය සිද්ධ වෙන්නේ. මම හිතනවා මීට වඩා අපේ සමාජයත් අපේ රටේ ජනමාධ්‍යත් සමාජ ජාලත් මේ නව දේශීය ආදායම් පනතේ තියෙන භයානකකම් පිළිබඳව. මොකද තාමත් අපි දන්නේ මේකේ බදු ඉලක්කම් ගැන විතරයි යම් ප්‍රමාණයකට හරි. දන්න අය දන්නේ. බදු ප්‍රතිශතයන් ගැන විතරයි. හැබැයි මේ බදු යාන්ත්‍රණය ක්‍රියාත්මක කරන නෙට්වර්ක් එක මේ බදු යාන්ත්‍රණය බදු එකතු කරන්න පාවිච්චි කරන ඒ කියන්නේ එක පුජ්‍යලයකට අවුරුදු 18ට වැඩි හැම කෙනාගේම බදු අය කරන්න බදු නම්බරයක් දෙන්න හැම පුරවැසියෙකුටම බදු ෆයිල් එකක් ආරම්භ කරන්න ඔබතුමාලා යොදව ගන්න යාන්ත්‍රණය මොකක්ද කියලා තාම කාටවත් පැහැදිලි නැහැ. අපි ඒ දේශීය ආදායම් පනත පිළිබඳ සාකච්ඡාව ගෙන ආපු වෙලාවේදී ඒ සංශෝධනයන් සාකච්ඡා කරන වෙලාවේදී අපි වැඩිපුරම උත්සාහ කළා පෞද්ගලික අංශය හරහා වෙන්න පුළුවන් නැත්නම් දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුවේ යාන්ත්‍රණය අක්‍රිය කළා ඒක කොන්ත්‍රාත් ක්‍රමයකට අරගන්න පිටින් ගන්න බාහිර පාර්ශ්වයන්ගෙන් වෙන්න පුළුවන් මේ බදු අය කරන ක්‍රියාවලියට යනවා නම් ඒකේ වෙන හානිය බලක්ව ගන්න. මට මතකයි මේ පනත පාර්ලිමේන්තුවේ සම්මත කරද්දී රටේ දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුවේ නිලධාරීන් විශාල උද්ඝෝෂණයක් කළා මේ රාජ්‍ය ව්‍යුහය අකර්මණ්‍ය කළා පෞද්ගලික ව්‍යුහයක් මේකට ගේන එක වළක්වන්න. ඒ ඔබතුමාලා පිළිගත්ත කියලා කිව්වත් ඉදිරියේ තමයි පේන්නේවා මොන්තරම් දුරට ප්‍රායෝගිකව ක්‍රියාත්මක වෙනවද නැද්ද කියන එක පිළිබඳව. කොහොම වුණත් මේ බදු පනතෙන් දැන් අප්‍රේල් පළවෙනි ඉඳලා ජනතාවට මහා බරක් පැටවිලා තියෙනවා. ඊළඟට අද ඔබතුමාලා ජාතික විගණන පනත කෙකරගාලා බොහොම අමාරුවෙන් පාර්ලිමේන්තුවට ගෙනල්ලා තියෙනවා. පාර්ලිමේන්තුව ඉදිරිපත් කළා තියෙනවා. දැන් අපිට තියෙන ප්‍රශ්නේ තමයි ඔබතුමාලා ඉදිරිපත් කරපු ජාතික විගණන පනතත් මාස ගාණක් අවුරුදු ගාණක් කැබිනට් මණ්ඩලය තුල කැරකිච්ච විගණකාධිපතිතුමත් ඒ නිලධාරිනුත් නීතිපති දෙපාර්තමේන්තුව සකස් කරපු පනත අතර තියෙන පරස්පරය මේ පාර්ලිමේන්තුව තුල සාකච්ඡා කරන එක මං හිතනවා වඩා දැන් තියෙන දේශපාලන තත්ත්වයත් එක්ක මේ පාර්ලිමේන්තුවේ නව සංයුතියින් එක්ක අපිට පුළුවන් වෙයි කියලා අපි විශ්වාස කරනවා වඩා ජනතාවාදී එමනම් ජනතාවට හිතකරවන විදිහේ ජාතික විගණන පනතක් අඩුතර මේ පාර්ලිමේන්තුවේ ඉදිරි විවාද කළා සම්මත කරන්න. ඒ කෙසේ වෙතත් විශේෂයෙන්ම ඔබතුමාලගේ අවධානය යොමු කරනවා මේ නව බදු පනතෙන් ඇති වෙලා තියෙන පීඩණය නව බදු පනත ක්‍රියාත්මක කිරීම සඳහා හරහා ජනතාවට එල්ලලා තියෙන පීඩණය මීට වඩා පුළුල් විදියට සාකච්ඡාවට ගත යුතුයි කියලා. බොහොම ස්තුතියි මුලාසන අඩු මන්ත්‍රීතුමනි.
ඊළඟට යෝජනා පිළිබඳ අංක එක සභාව එකඟද? අංක දෙක, අංක තුන, අංක හතර, පහ, හය, හත, අට, නවය දහය එකොළහ සභාව සභාව කල්තැබීම ගරු ඇමතුමා
එට පෙරවරු නමයිතික දක්වා සභාව කල්තැබිය යුතුය යෝජනාක
මෙම සභාව හිට පෙරවරු නමයිතික නැවත රැස්වෙනවා.